Sridhar.
Gaurav Sridhar.
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் வலுவான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொள்ளுதல் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார கட்டமைப்புகள் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் 2030 இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்திகள் தொடர்பிலும் ஆராயப்படுகின்ற அல்லது தொடர்பான முன்மொழிவுகளை வலுவாதார மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சகம் முன்வைத்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு பொருளாதார கட்டமைப்புகளையும் பொருளாதார துறை சார்ந்த விடயங்களையும் முன்வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே நான் ஒரு விடயத்தை இந்த சபையினூடாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக ஆசியாவிலே மிக முக்கியமான நாடுகளில் ஒரு மிக பிரதானமான நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட ஆங் சான் சூகி அம்மையார் அவர்கள் ஆட்சி செய்கின்ற மியான்மர் நாட்டிலே மிக முக்கியமான ஒரு மாநிலமான மியான்மரின் ரஹைன் மாநிலத்தில் ரொஹங்கிய கிராமங்களிலே வாழுகின்ற ரொஹங்கிய மக்கள் அங்கே கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்டிலே இருந்து அந்த நாட்டை விட்டு ஓடும் வகையிலே கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக 410,000 மேற்பட்ட மக்கள் அந்த நாட்டிலே இருந்து பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய மனித பேரவலம் இந்த பூமி பந்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித பேரவலம் என்பது ரோஹங்கிய மக்களை மிக வேதனைக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் தள்ளியிருக்கிறது. அந்த மாநிலத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் வாழுகின்ற மியான்மரிலே ரஹைன் மாநிலத்தில் மட்டும் 40,00,000 மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறான மக்களிலே இருந்து இந்த ரோஹங்கிய மக்கள் கிட்டத்தட்ட 410,000 பேர் இடம்பெயர்ந்து இன்னொரு இடங்களுக்கு செல்லுவதென்பது ஒரு பெரிய மனித பேரவலமாகவே பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான அந்த ரொஹங்கிய மக்கள் மீதான கோபம் என்ன? ஏன் அவர்கள் அந்த நாட்டினுடைய இராணுவத்தாலும் அங்கே இருக்கின்ற பௌத்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களாலும் இவ்வாறு கலைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அடிப்படையில் அந்த கிராமங்கள் இருக்கின்ற ரஹைன் மாநிலத்திலே எரிவாயுகளுக்கும் மற்றும் பெட்ரோலியத்திற்கான அடிப்படைகள் கண்டறியப்பட்டிருப்பதாக 2012 அந்த நாடு தன்னுடைய ஆராய்ச்சிகளின் மூலம் முன்வைத்திருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலில் அங்கிருக்கிற மக்களுக்கு பிரஜா உரிமை மறுக்கப்பட்டு அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற நிலை கூட இல்லாமல் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அநாதரவாக வாழ்ந்த நிலையில்தான் அந்த ரஹைன் ரொஹிங்கிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். அழுதழுது தங்களுடைய கண்ணீர் கதைகளை அவர்கள் இணையதளங்கள் ஊடாகவும் முகநூல்கள் ஊடாகவும் ஏனைய செய்தி ஊடகங்கள் ஊடாகவும் அவருடைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. மிக முக்கியமாக ஒரு மனித குழுமம் தன்னுடைய வாழ்வியல் உரிமையை இழந்து அந்த இடத்தில் இருந்து முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்ற காரணத்திற்காக அவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே எங்கெங்கெல்லாம் பயங்கரவாதங்கள் நடைபெறுகிறது, உலகிலே எங்கெங்கெல்லாம் தீவிரவாதங்கள் இருக்கின்றன, யார் யாரோ அணு ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி செய்கின்றார்கள், யார் யாரோ அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொள்ளுகின்றார்கள், உலகம் இன்று தன்னுடைய இயல்பு நிலைகளை மறந்து கொண்டு செல்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆனால் இவ்வாறான உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது ஒரு மக்கள் குழுமம் தன்னுடைய சொந்த மண்ணிலே வாழ முடியாதவாறு அவர்களுடைய பூர்வீகத்தன்மை அழிக்கப்பட்டு அவர்கள் அந்த மண்ணிலே இருந்து துரத்தப்படுகிறார்கள். துரத்தப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் வாழ முடியாமல் பங்களாதேஷில் இருந்து நாடு கடந்து அவர்கள் இந்தியாவுக்குள் தமிழ்நாடு வரையும் கூட அவர்கள் குடிபெயர்ந்திருப்பதை அண்மையிலே பல பத்திரிகைகள், குறிப்பாக இந்தியாவினுடைய விகடன் பத்திரிகை கூட வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறான இந்த மக்களுடைய அவல நிலையை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூட தன்னுடைய கரிசனையை செலுத்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள், இவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. இந்த நாட்டில் இருக்கின்ற அதிபராக இருக்கின்ற ஆங் சான் சூகி அம்மையார் அவர்கள் ஒரு காலத்திலே இராணுவத்தினுடைய பிடிக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர். இவ்வாறான இருந்த அந்த ஆங் சான் சூகி அம்மையார் இன்று தன்னுடைய காலத்தில் ஒரு மனித சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொண்ட பரிசை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயகவாதி தன்னுடைய நிலையை இழந்து தன்னாட்டு மக்களை காக்க முடியாமல் அவர்களை இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகின்ற சூழலை உருவாக்கி கொண்டமை மிகப்பெரிய வேதனையான சம்பவமாகும். இவ்வாறான இந்த மக்களுடைய நிலைமை கடந்த ஆவணி மாதம் 25 இந்த ஆண்டு 2017 ஆவணி 25 ஒரு மிக கொடூரமான நாடாகவே அவர்கள் கொள்ளுகின்றார்கள். ஆகவேதான் நான் இந்த இடத்திலே மிக முக்கியமாக இந்த விடயத்தை முன்வைப்பதற்கான நோக்கம், இந்த மக்களுடைய எதிர்காலம் என்னவாகப் போகிறது. ரோஹிங்கிய மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே இருந்து வாழ முடியாமல் அவர்கள் முஸ்லீம்கள் என்ற காரணத்திற்காக உடுத்த உடுப்போடு கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை விட அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களெல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. கொளுத்தப்பட்ட அந்த பிரதேசங்களிலே அவருடைய குடிசைகள், அவர்களுடைய வாழ்விடங்கள், கிட்டத்தட்ட 90% கட்டடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 90% கட்டடங்கள் அழிக்கப்பட்டிருப்பதென்பது அவர்களால் அந்த மண்ணிலே இருக்க முடியாமல் அவர்களை கலைப்பதற்கான முயற்சியாகவே கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமானால் உலகத்திலே மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுக்கின்றவர்கள், உலகத்திலே மனித உரிமைகளுக்காக பேசுகின்றவர்கள், உலகத்திலே மனித நேர்மைகளை பற்றி கதைக்கின்றவர்கள் இந்த போர்க்குற்றங்களையும் இந்த மனித அவலங்களையும் ஒரு இனத்தின் மீதான கொடூரமான கொலைகளையும் கண்டிப்பதற்கு தயாராக வேண்டும். அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கு அனைவரும் ஒத்துவர வேண்டும் என்பது என்னுடைய பதிவாக நான் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்றைய இந்த வலுவாதார பொருளாதார அபிவிருத்தி என்பது இந்த விடயத்துக்குள் சில விடயங்களை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், சிங்கப்பூருடைய பிரதமராக இருந்த லீ அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார், கிட்டத்தட்ட அவர் 1948களிலே இலங்கைக்கு இலங்கையினுடைய நிலையை பார்த்து சொன்னார், நாங்கள் இலங்கையை விட முன்னேற வேண்டும் என்று தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். அவ்வாறான ஒரு பொருளாதார வல்லமையோடு இலங்கை இருந்தது 1970களில் இருந்தது. அப்பொழுது ஜப்பானுடைய ஒரு தனியாள் வருமானம் டொலர் அடிப்படையில் இலங்கையிலே பெறுகின்ற தனியாள் வருமானத்தை விட குறைவாகவே காணப்பட்டது. அவ்வாறு இருந்த ஜப்பான் நாடாக இருக்கட்டும், சிங்கப்பூர் நாடாக இருக்கட்டும், அல்லது மலேசிய நாடாக இருக்கட்டும், இந்த இலங்கையை விட அவர்கள் உலக படத்திலே தங்களை ஒரு முதன்மையான நாடாக, பொருளாதார வல்லரசாக, பொருளாதார துறையிலே ஒரு பெருமதி கொண்ட நாடுகளாக மாறியிருக்கின்றன. ஆனால் இலங்கை ஏன் தொடர்ந்தும் இந்த நிலைக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு கடந்த யுத்தத்தை ஒரு காரணமாக சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நாடு வளர வேண்டிய சூழலில் தன்னுடைய அளவுக்கு அதிகமான இராணுவ பெருக்கங்களையும் இராணுவ தளபாடங்களையும் கொண்டு மிக கூடிய அளவிலே போரையே மையமாக கொண்டு கடந்த 40 மேலாக இந்த மண்ணிலே தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி வந்ததன் காரணமாக இலங்கை பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை காண முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு கால மாற்றம் இருக்கிறது. கடந்த 7-8 இலங்கையிலே இருக்கின்ற பிரதானமான 2 தேசிய இனங்கள், 1 சிங்கள தேசிய இனம், 2 தமிழ் தேசிய இனம், இவர்களுக்கிடையிலே இருந்த முரண்பாடுகளில் ஒரு பகைமை நிலையினுடைய நிலைமைகள் கடந்த 2 ஒரு ஒற்றுமைத்தன்மையினுடைய அல்லது விட்டு கொடுத்து செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழ் தேசிய இனத்திலே இருந்து தங்களுடைய பிள்ளைகள் காணாமல் போனவர்கள் நீதி வேண்டி இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சிறையிலே இருக்கின்ற அரசியல் கைதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள். பொருளாதாரம் பற்றி பேசுகிற பொழுது தன்னுடைய சொந்த மண்ணிலே சென்று தன்னுடைய வயலிலேயோ தோட்டத்திலேயோ அவர்கள் உழைக்க வேண்டிய நிலைமையை இன்னும் அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் அந்த தமிழ் மக்கள் இன்றும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இரணதீவு மக்கள், கேப்பாப்பிலவு மக்கள் இவ்வாறு சொந்த மண்ணுக்கு செல்வதற்காக அவர்கள் தொடர்ந்தும் போராடுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கின்றது. நாங்கள் வலுவாதார பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசுகிறோம். நாட்டினுடைய பொருளாதாரத்தை 2030 ஒரு முதன்மை ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நாட்டிலே கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டிலே ஒரு பொருளாதாரம் சரியாக வளர வேண்டுமானால் எல்லா இன குழுமங்களும் ஒற்றுமையோடும் பலத்தோடும் செல்லுகின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கட்டி வளர்க்கப்பட வேண்டும். தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய நிலங்களிலே வாழ்வதற்கான சகல உரித்துக்களும் உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே இராணுவ வல்லாதிக்க பிரச்சனைகள் இல்லை. அவர்களை இன்னொரு வேற்றுமொழி பேசுகின்ற இராணுவம் இரு என்று சொல்லவோ, எலும்பென்று சொல்லவோ, அல்லது அவருடைய இடங்களை பிடித்து வைத்திருக்கவோ அந்த இராணுவத்திடம் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. ஆனால் இதனையே நீங்கள் இன்னொரு மறுபலமாக பாருங்கள். வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகிற மக்கள், அவர்கள் கடந்த 40 மேலாக யுத்தத்தையே சந்தித்து தங்களுடைய பொருளாதார வல்லமைகளை இழந்த நிலையிலே தான் இன்று வாழுகிற பொழுதும் அவர்களுடைய நிலங்கள் இராணுவ முகாம்களாக இருக்கின்றன. நான் அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன், இலங்கையினுடைய மீள்குடியேற்ற அமைச்சு கூடாக ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது. இதிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே 2015 ஜனவரி 8 பின்னர் 23,000 காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை நான் அந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருக்கின்றேன். அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். ஆனால் எங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் அவ்வாறு 23,000 ஏக்கர் காணிகளை இராணுவம் மக்களிடம் ஒப்படைத்திருக்கிறது என்று கேட்டால் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது. அவ்வாறான பெரும் பொய்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பெரிய புரட்டுக்களோடு தான் எங்களுடைய வரலாறு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பல மக்களுடைய வாழ்விடங்கள், குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற வலிகாமம் வடக்கிலே, நான் அண்மையிலே சென்ற வாரம் மயிலிட்டி, தயிட்டி, ஊரணி போன்ற பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்திருந்தேன். அவர்களை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்வாதாரம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த பூர்வீகமான நிலங்களிலெல்லாம் இராணுவம் தன்னுடைய அந்த மக்களுடைய வீடுகளை இடித்துவிட்டு தாங்கள் தங்களுக்கு பொருத்தமான வீடுகளை கட்டியிருக்கிறார்கள், முகாம்களை அமைத்திருக்கிறார்கள். மயிலிட்டி துறைமுகம் இன்னும் பூரணமாக அந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. ஊரணியிலே இருக்கின்ற துறைமுகம் திருத்தப்படவில்லை. தயிட்டியிலே இருக்கிற மக்கள் தங்களுடைய தொழில்களை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தயிட்டியைச் சேர்ந்த மக்களிடம் கேட்டார்கள், ஒரு 15 வள்ளங்களுக்கு தாங்கள் தொழில் செய்வதற்கான ஒரு 15 பிளாஸ்டிக் வள்ளங்களுக்கான 2 லட்சம் ரூபா பெறுமதியான அறக்கொட்டியான் வலைகளையாவது பெற்றுத்தர முடியுமா என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். அவ்வாறான பொருளாதாரத்துக்கு கையேந்துகின்ற நிலை அவர்களிடம் காணப்படுகிறது. அந்த தைட்டியில் இருக்கின்ற கடற்கரையோரமாக ஒரு சாதாரணமாக வாடி அமைத்து அவர்களால் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது. அவர்களுக்கான இந்தளவு மின்சாரம் உள்ள உலகத்திலே அவர்களுக்கு 2 சோலார் லைட்டுகளை பொருத்த முடியாத சூழல் காணப்படுகின்றது. இவ்வாறு தான் அந்த ஊரணி மக்கள், தைட்டி மக்கள், பலாலி மக்கள், வசாவுளான் மக்கள், மயிலிட்டி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதே போல தான் கௌரவ அமைச்சர் அவர்களே,
I like the honorable members' comments. I like I make an appeal to you, honorable member, why not write and give us? We can submit to the Prime Minister, the government. These are small issues we are talking. The other matter problem is our, we are trying to, you see, we have so many projects in my ministry which you know very well, development of the northern part and eastern also. But we need the support. We are trying to discuss and we work out provincial council, the members of parliament, local bodies. So we are ready because my ministry, I'm the one who met with the chief minister also first. I know the chief minister since 1977 also, when he was a judge also. So we will give you the cooperation, and your honorable member, Roy was working with us, so we went to the Kacheri. So any problem, please give us in writing. I'm ready. I will negotiate my as sustainable minister also. It is our duty. We know there is no don't call south or east of east. We want Sri Lanka, as you are supporting today, yesterday, support as Sri Lankans, bring the local government, provincial councils also. So we will work together, submit us.
Mandigal Gaurava Amateur Gamini Jevakrama Prera and the Sonale, Gaurava Amateur Gamini Jevakrama Prera and the Solugra Bodu, our Vanajivara Sigal Midi, Vilangal Midi, Mega Patrol Lover. நீங்கள் வளர்த்த யானை ஒன்று அண்மையிலே யானை ரவை கடந்து சென்று மருதங்கேணியிலே இருந்த ஒரு தமிழ் பொதுமகனை அடித்து கொலை செய்துவிட்டது. ஆனால் நீங்கள் அதனை சிரிப்போடு பார்க்கிறீர்கள். அந்த குடும்பம் வேதனையோடு இன்றும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது நீங்கள் வளர்த்த யானை, உங்களுடைய யானை, நீங்கள் தானே அதுக்கு அமைச்சர் யானைக்கு.
Yes, your colleague member, he will tell you the first time the northern chapter people had seen a wild elephant. Why do you call elephant pass? That is the corridor of the elephants. You go into Jaffna Peninsula. So when the elephant came first time in the history, after almost 30-50 years, the people, some people had gone close to the elephant. That is what had happened. We are paying each family 500,000. We are paying, you see, I raised it from 100,000, 200,000 to 500,000. Those two boys, they are getting 1 million.
கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆனைகிரவுக்கு விளக்கம் சொல்லுகிறீர்கள். ஆனைகிரவு எலிபன் பாஸ் என்பதால் அது யானைகள் கடந்து செல்லுகின்ற எலிபன் பாஸ் ஆனைகள் கடந்து செல்லுகின்றபடியால் தான் அது ஆனைகிரவு என்று வந்ததென்று உங்களுடைய விளக்கம். ஆனால் எங்களுடைய விளக்கம் அதுவல்ல. அது ஒரு காலத்திலே 70 ஆண்டுகளுக்கு முதல் யானைகள் அந்த பகுதிகளை கடந்து செல்வதற்கான பாதைகள் இருந்திருக்கலாம். அது போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலங்களில் அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று அடையாளங்களை கொண்ட முள்ளிப்பெற்று என்று சொல்லப்படுகிற ஜக்கச்சி, ஆனையிறவு போன்ற பிரதேசங்கள் ஒரு காலகட்டத்திலே வன்னியினுடைய ஒரு பகுதிக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பகுதிக்கும் எல்லையாக இருந்தது. ஆனால் அது 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு முதன் ஒரு யானை எவ்வாறு வந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அதனால் தான் நான் அதிலே குறிப்பிடுகிறேன். யாவை அது பற்றி நான் விவாதிப்பதில்லை பொருள். இந்த இடத்திலே மிக முக்கியமாக இவ்வாறான இந்த சூழ்நிலைகளில் கூட, மக்களுடைய பொருளாதார நிலைமைகளில் கூட, அவர்களுடைய பொருளாதாரங்களை அவர்கள் கட்டி வளர்க்கக்கூடிய அளவில், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல, பேசுங்கள், நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் நான் கேட்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மக்கள் தன்னுடைய நிலத்திற்கு செல்ல வேண்டும். முதலிலே அவர்கள் அந்த இடத்திலே போய் இருக்கிற பொழுதுதான் அவர்களால் தன்னுடைய வளவிலே, தன்னுடைய தோட்டத்திலே, தன்னுடைய காணியிலே ஒரு பயிரை செய்து உழைக்கிற ஒரு நிலைமையை அவர்களால் உருவாக்க முடியும். அவர்கள் உழைத்து வாழ வேண்டுமே, அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவதற்கு ஏன் தயங்குகிறோம்? நான் திரும்பவும் குறிப்பிடுகிறேன், 1945களில் சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதியாக இருந்த சிங்கப்பூரின் பிரதமர் லிகுவான் அவர்கள் சொன்னார், நீங்கள் இலங்கையை பார்த்து சொன்னார், இலங்கைக்கு வந்தபொழுது, நீங்கள் தமிழர்களையும் இணைத்து பயணம் செய்யுங்கள், தமிழர்கள் மிக கூடிய உழைப்பாளிகள், அவரிடம் நல்ல ஆரோக்கியமான உழைப்புக்குரிய வல்லமை இருக்கிறது என்று. ஆனால் அந்த காலகட்டங்களில் அதனை தவற விட்டு விட்டார்கள். இப்பொழுதும் கூட யுத்தம் முடிந்தது 2009களில், இன்று 2017களுக்கு வந்திருக்கிறோம். இன்று கிட்டத்தட்ட இவ்வளவு காலங்களை, 8 வருடங்களை எட்டியிருக்கிற பொழுதும் நாங்கள் செய்கிறோம், பார்க்கிறோம், பேசுவோம், கதைப்போம் என்பதில் தான் எங்களுடைய காலம் போய்கொண்டிருக்கிறது. அதனைத்தான் நான் திரும்ப திரும்ப இங்கே குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் நாங்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டிருப்பதனால் பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது. பொருளாதாரம் வளர வேண்டுமானால் அவரவர் தன்னுடைய சொந்த நிலங்களில் இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும், அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிமிந்து நிற்கின்ற வல்லமை வர வேண்டும், அந்த வல்லமைக்கு அவருடைய இடங்களுக்கு நாங்கள் அவர்களை செல்ல வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதாரத்தினுடைய விருத்தி ஒரு சரியானதாக அமையும். மிக மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு காலத்திலே அங்கிருந்த வெற்றிலைக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. வெற்றிலை உற்பத்தியிலே யாழ்ப்பாணம் ஒரு பெரிய பங்கை வகித்திருந்தது. அதே போல் புகையிலை உற்பத்தி, இன்று புகையிலையே நீங்கள் தடை செய்து விடுகிறீர்கள். இலங்கையிலே குறிப்பாக இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற புகையிலை தீவு பகுதிகளான வேலனை, புளியங்கூடல், சரவணை, மண்டதீவு, அல்லப்பட்டி, ஊராத்துறை, மெலிஞ்சிமுனை போன்ற கிராமங்களில் செய்து வந்த புகையிலையை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதே போல் வலிகாமத்திலே அச்சிவேலி, சுண்ணாகம், புன்னாலைக்கட்டுவன் போன்ற பகுதிகளிலே செய்து வந்த புகையிலை உற்பத்தியும் தடுக்கப்படுகிறது. வடமராட்சி கிழக்கிலே மண்டான், மனத கரவட்டி, யாக்கோப்பு போன்ற இடங்களிலே, யாக்கரு போன்ற இடங்களிலே செய்யப்பட்ட புகையில உற்பத்தியும் தடுக்கப்படுகிறது. இந்த மக்களுக்குரிய மாற்று திட்டம் என்ன? ஒரு பொருளாதாரத்துறையிலே அவர் உழைத்த பொழுது நாங்கள் அதனை மறைக்கிறோம். நான் அண்மையிலே ஒரு செய்தியை படித்தேன். எங்களுடைய இலங்கையினுடைய சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இங்கே நாங்கள் கஞ்சாவை உற்பத்தி செய்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்கிற சிந்தனையை கொண்டிருக்கிறோம் என்று. கஞ்சாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சில மருத்துவ பொருட்களுக்காக கஞ்சா உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அதனால்தான் கஞ்சாவை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாமா என்ற எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சுகாதார அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் தங்களுடைய பொருளாதாரமாக நம்பியிருந்த புகையிலை உற்பத்தியை மறைத்து, அந்த மக்களுடைய புகையிலை செய்கை மறைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே வளர முடியாதவாறு யாழ்ப்பாணத்திலே ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு தமிழர்கள் பிரதானமாக செய்யப்பட்ட அவர்களுடைய ஒரு பிரதான தொழில், அவருடைய மிக விவசாய அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொழில். சரி, அந்த தொழில் நிறுத்தப்படுகிற பொழுது, அவர்களுடைய அந்த புகையிலை உற்பத்தி நிறுத்தப்படுகிறது என்றால் அவர்களுக்கான மாற்றீடு என்ன? அவர்களுக்கான மானியம் வழங்கல் என்ன? அவர்கள் வேறு தொழிலை நாடுவது வரையான அவர்களுக்கான நிவாரணம் என்ன? இந்த திட்டங்கள் இந்த நாட்டிலே இல்லை என்பதுதான் மிக மிக வேதனையான விடயமாகும். அவை ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய உழைப்புகளை இழந்திருக்கிறார்கள், ஒரு பகுதியிலே வாழுகிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய தீவக பகுதிகளில் வாழுகிற மக்கள் ஒரு சீசனுக்கு தான் அந்த தொழிலை செய்ய முடியும். ஜனவரி மாதத்தில் இருந்து அவர்கள் பங்குனி மாதத்துக்குள்ளே தங்களுடைய அனைத்து தொழில்களை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம், அங்கே இருக்கின்ற நீர் நிலைமைகள், பங்குனி மாதத்துக்கு பிற்பாடு அந்த நீர்கள் உப்பு நீராக மாறிவிடும், ஏனைய தொழில்களை அங்கே மேற்கொள்ள முடியாது. இதனால் தான் அங்குள்ள பொருளாதார நிலைமை வேறு நிலைமைகளுக்கு மாற்றப்படுகிறது. இவ்வாறு விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்களின் நிலைமையே முழு மூச்சான முறையிலே அவர்களால் மேற்கொள்ள முடியாமல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நெல்லின் விலை இந்த நாட்டிலே ஓரளவுக்கு சில முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. இவ்வாறு நெல்லின் விலை முன்னேற்றம் கண்டிருக்கிற பொழுது விவசாய நிலங்கள் பலது நிச்சயம் செய்யப்பட விடாமல் இன்றும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. இவற்றை விடுவிக்க வேண்டும். அந்த மக்கள் தங்களுடைய இடங்களிலே சென்று அவர்கள் சுதந்திரமாக தங்கள் தொழில்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு வலுவாதார நிலையிலே தன்னால் வளர முடியும். நாங்கள் உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு காலகட்டங்களை சொல்லுகிறோம். இன்றைய நாளிலே அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் என்ன, ஜப்பானின் தனிநபர் வருமானம் என்ன, பிரித்தானியாவின் தனிநபர் வருமானம் என்ன? அப்படி என்றால் இன்று இலங்கையிலே இருக்கிற தனிநபர் வருமானம் என்ன? ஒரு காலத்திலே ஜப்பானோடு போட்டி போட்ட இலங்கை, ஒரு காலத்திலே சிங்கப்பூருக்கு நிகராக இருந்த இலங்கை என்றெல்லாம் பேசுகிற நாங்கள் இன்றைய நாளிலே இந்த நாடுகளோடு ஏன் சமதையாக எங்களால் முன்னேற முடியாமல் இருக்கிறது என்றால், காரணம் இந்த நாட்டிலே புரையோடி போயிருந்த யுத்தத்தை வென்றாலும் யுத்தத்தினூடான மறுமலர்ச்சி பொறுப்புக்கூறல் அதனூடான ஒரு மாற்றங்கள் இன்னும் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. இது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆகவே இங்கு இருக்கிற மக்கள், ஒரு பகுதி மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள், ஒரு பகுதி மக்கள் வெள்ளத்திலே வாழ முடியாமல் தத்தளிக்கிறார்கள், ஒரு பகுதி மக்களுடைய வாழ்க்கை இவ்வாறு போய்கொண்டிருக்கிறது. இவற்றுக்கான மாற்றங்கள் தேவை. இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் நான் இவற்றை முன்வைக்கிறேன். மிக மிக முக்கியமாக நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுதெல்லாம் பொருளாதார சூழல் என்பது அந்த மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் இந்த சபையிலே குறிப்பிட வேண்டும், சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேரத்தை நான் எடுக்கிறேன், 13 நிமிஷம் இருக்காவிட்டு. குறிப்பாக இந்த நாட்டிலே வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணை என்ற ஒன்று இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்களிடம் உங்களுடைய கவனத்திற்கு நான் மீண்டும் தருகிறேன். மிக மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்கள், நீங்கள் இதனை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை தயவுசெய்து குழப்பாதீர்கள். நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இதை கருத்தில் எடுங்கள். வட்டக்கட்சியிலே ஒரு அரசினர் விவசாய பண்ணையும் விவசாய பாடசாலையும் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், நான் உங்களை கூட்டி செல்லுகிறேன். வட்டக்கட்சியில் கிளிநொச்சியிலே இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலே கிழக்காக ஒரு வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணையும் விவசாய பாடசாலையும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 240 ஏக்கர் காணி அங்கே இருக்கிற அந்த காணியை இப்பொழுதும்
I'll give you a date, but I need your support. We have released 5 million. We want to start a, you see, sustainable village there. You see, with our botanical garden, zoological garden, suitable to area crops and all that, everything. But yet we are unable to. We have negotiated, we have contacted the chief minister, the secretary came. I have told the honorable member, minister. So we are unable to. We are, you know, your colleague ministers know, members know. So support us. That money, now we are transferred to Delft Island. We are doing some development there also. So I will definitely come. But we need your support. Tell the Chief Minister also, without objecting, we will do the development. So my problem is that. Other ministries also, something. Without, you see, being suspicious, all the Chief Minister, Provincial Council, and the local bodies, and us, the ministries, we want to develop the same.
கௌரவ அமைச்சர் அவர்களே, ஃபுட் ஆன் ப்ளீஸ், நீங்கள் நாங்கள் சொல்லுவதை கொஞ்சம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக அது என்றால், நாங்கள் உங்கள் மீது அதீதமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் மீது மட்டுமல்ல விலங்குகள் மீதும் கரிசனை உள்ள ஒரு மனிதன் என்ற வகையில், அதனால் விலங்குகள் மீது இருக்கிற கரிசனையை கூட மனிதர்கள் மீது நீங்கள் கூட கரிசனை கொண்டவர் என்ற வகையில் நான் இதனை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமானது, வட்டக்கட்சியில் இருக்கின்ற விவசாய அரசின விவசாய பண்ணை 1000 பேருக்கு வேலை வழங்கிய ஒரு பெரிய விவசாய பண்ணை. இன்று அந்த விவசாய பண்ணை யுத்தம் முடிந்து 2009 கைப்பற்றப்பட்ட பிறகு இராணுவத்தால் இன்று வரை அந்த விவசாய பண்ணை விடுவிக்கப்படவில்லை. அந்த விவசாய பண்ணை விடுவிக்கப்பட்டால் அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 500 ஏக்கர் வரையான நிலத்தில், 240 ஏக்கர் நிலத்திலே வயலும் தோட்டச் செயல்களும் மிக பிரமாதமாக செய்யக்கூடிய இடம். ஒரு 2 ஏக்கர் காணியில் மட்டும்தான் இப்பொழுது அந்த விவசாய பண்ணை இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகுதியை இராணுவம் தன்னுடைய வசம் வைத்திருக்கிறது. ஆகவே அதனை விடுவிப்பதற்காக நான் இங்கே ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வந்திருந்தேன், கேள்வியாக கேட்டிருந்தேன், இந்தா விடுவிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை நடைபெறவில்லை. இதே போலதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் கேட்கிறேன், கிழக்கு மாகாணத்திலும் சரி வடக்கு மாகாணத்திலும் சரி, அங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வகையிலே என்ன தொழிற்சாலைகளை இதுவரை ஆரம்பிக்க முடிந்திருக்கிறது? குறிப்பாக பாருங்கள், சீமைந்து தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட சீமைந்து தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் பல தடவைகள் எடுக்கப்பட்டதா, அல்ல அதுக்கான முன்னேற்றம் என்ன, இதுவரை அதில் என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள்? அதே போல பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஒரு முறை அமைச்சர் கௌரவ ரிசாத் வதீதீன் அவர்கள் கிளிநொச்சிக்கு வருகை தந்து அரசாங்க அதிபரையும் அழைத்து கொண்டு அவர் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைகளை நின்று படம் எடுத்து அங்கே சொன்னார், 500 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறோம், உடனடியாக இயங்கும் என்று சொன்னார்கள். இதுவரை பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் ஒரு கல்லு கூட வைக்கப்படவில்லை, இராணுவம் தான் அங்கு முகாமாக்கி இருக்கிறது. ஆனால் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்ற பெயரிலே கொழும்பிலே ஒரு அலுவலகம் இயங்குகிறது. அங்கு பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ததாக குளோரின் போன்ற பொருட்கள் கொழும்பிலே விற்கப்படுகிறது. அங்கு எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது, இது எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, இதற்குரிய காரியாலயம் எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. இவ்வாறான நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, கௌரவ அமைச்சர் அவர்களே, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் அதன் பெயரிலே ஒரு நிறுவனம் கொழும்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற வினோதமான நடவடிக்கைகள். இதே போலதான் ஆனையிறவு உப்பளம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த 50-100 பேருக்கான வேலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட ஒட்டி சுட்டானிலே ஓட்டு தொழிற்சாலை இருக்கிறது, வாழைச்சேனியிலே காகித தொழிற்சாலை இருக்கிறது, கிளிநொச்சியினுடைய ஸ்கந்தபுரம் பகுதியிலே ஒரு சீனி தொழிற்சாலை இருந்தது, அதற்குரிய காணி இருக்கிறது இப்பொழுதும். இவ்வளவும் இருந்தும் கூட எந்த தொழிற்சாலை முறைகளையும் ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கில்லை. பொருளாதாரத்தை எவ்வாறு வளர்க்க முடியும்? பொருளாதாரம் பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது சுற்றுலா என்று சொல்லுகிறோம், சுற்றுலாவுக்கானவர்களை கவரலாம். ஆனால் சுற்றுலா மட்டுமல்ல, ஒரு பொருளாதாரத்தை விருத்தி செய்வது அல்லது காப்பட் வீதிகளை போடுவதாலும் கட்டடங்களை கட்டுவதாலும் நாங்கள் அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட முடியாது. அதிலும் கூட யுத்தத்துக்கு பிற்பாடு பிரதானமான ஏனையின் வீதியும் A-32 வீதியும் பரந்தன் முல்லைத்தீவு வீதியும் தான் போடப்பட்டிருக்கிறதே தவிர, நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஒழுங்குகளில் இறங்கி பாருங்கள், எந்த வீதியில் கை வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கு என்ன வீதி திருத்தப்பட்டிருக்கிறது. பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள், கிராமங்களிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பயணங்களை இலகுவாக்க முடியாமல் திணறுகிறார்கள். அவர்கள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்படுகிறார்கள். கல்விகள் சரியான முறையில் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் சரியான ஒரு பொருளாதார திட்டமிடல் அவசியமானது. அந்த பொருளாதார திட்டமிடல் என்பதை தகுந்த முறையில் மேற்கொள்வதற்கு வடக்கும் கிழக்குக்குமான யுத்தத்துக்கு பின்னரான ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு 5 ஆண்டு பொறிமுறையாக ஒரு திட்டமிடலாக அது இருக்க வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 1990 பிற்பாடு வடக்கு மாகாணம் நோக்கியும் கிழக்கினுடைய பல இடங்கள் நோக்கியும் இலங்கை அரசால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. இங்கே கௌரவ அமைச்சர் அவர்களும் மௌலானா அவர்களும் இருக்கிறார்கள், நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு கூட நல்லாக தெரியும், உங்களுக்கும் தெரியும். 1994 முதல் 1994 வரை இந்த நாட்டை ஆண்ட சந்திரிகா குமாரதுங்க அவர்களுடைய காலத்திலே இந்த பொருளாதார தடை கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அனுருத்த ரத்வத் அவர்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சராக இருந்தார். 1994 விடுதலை புலிகளோடு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பொழுது அனுருத்த ரத்வத் அவர்கள் பாராளுமன்றத்துக்கில் இருந்து பேசிவிட்டு வவுனியாவிலே வந்து நின்று இராணுவ சீருடையோடும் 2 டார்ச் லைட் பேட்டரிகளை அந்த மக்களுக்கு வழங்கியிருந்தார். இதுதான் அவருடைய பொருளாதார தடையின் நீக்கமாக அப்பொழுது காண்பிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு திரும்ப யுத்தம் தொடங்கிய பொழுதும் திரும்ப மிக கடுமையான பொருளாதார தடை அந்த மக்கள் மீது திணிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு முள்ளுக்கம்பிகளை காண முடியவில்லை, மின்சாரத்தை காண முடியவில்லை, போக்குவரத்துக்கான ஒரு தார், வீதிகளுக்கு ஊற்றுவதற்கான தாரை காண முடியவில்லை. அப்பொழுது எவ்வாறு இவ்வளவு 30 ஆண்டுகள் ஒரு சவர்க்காரம், உடுப்பு துவைப்பதற்கான சவர்க்காரம் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. சீனி அரிசி போன்ற உலர் உணவு பொருட்கள் கூட அவர்கள் கேட்கின்ற அளவுக்கும் விட மிக குறைவாகவே வழங்கப்பட்டது. அதையும் கூட்டுறவு சங்கங்கள் இருந்த வகையிலே ஓரளவுக்கு அந்த மக்கள் பூர்த்தி செய்து கொண்டார்கள். அங்கிருந்த குளங்களும் குளங்களில் தேக்கப்பட்ட நீரும் வயல்களை செய்ததனால் அந்த மக்கள் கஞ்சி குடித்து வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையானது. யுத்தத்துக்கு பின்னர் கூட ஒரு செய்தி இருக்கிறது. கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு ஆய்வினை நடத்தி இருந்தார்களாம். இவ்வளவு மக்கள், நான் 75,000 பேருக்குத்தான் யுத்தம் நடக்கும் பொழுது உணவு அனுப்பினேன், 420,000 பேர் அந்த வன்னி பகுதியிலே அடைந்திருந்தார்கள். ஆனால் அப்பொழுது கோத்தபாய ராஜபக்ச அனுப்பிய உணவின் அளவு 70,000 மக்களுக்குத்தான் அனுப்பினார்கள். அவ்வாறு அனுப்பியும் இந்த மக்கள் சாகாமல் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்களே, இதுக்கான காரணம் என்ன என்று ஆய்வு செய்த பொழுது அங்கே இருந்த குளங்கள் தான் முக்கியமான காரணம் என ஆய்வின் முடிவாக இருந்தது. காரணம், அந்த குளங்களிலே தேக்கப்பட்ட நீரும் அதனை வைத்து அந்த மக்கள் செய்த வயல் நிலங்களின் உற்பத்தியும் 14 ரூபாவுக்கு அவர்கள் அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாதார நிலையை அப்பொழுது விடுதலை புலிகள் வைத்திருந்தார்கள். நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் விடுதலை புலிகள் பற்றிய சில செய்திகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இரணமடு குளம், இரணமடுக்குளம், கல்மடுக்குளம், முத்தையன்கட்டுக்குளம், கனகராயன்குளம், அக்கராயன்குளம், வன்னேரிக்குளம், கரியால நாவடுவான்குளம், சின்ன புதுக்குளம், இப்படியான பல குளங்கள் அந்த மண்ணிலே பல்வேறுபட்ட மக்களுடைய 420,000 மேற்பட்ட மக்களுடைய உயிர்களை காத்து வைத்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஆகவேதான் நான் கேட்கிறேன், பொருளாதாரம் என்பதை கட்டி வளர்க்கிற பொழுது அவருடைய அடிப்படையாக இருக்கிற விவசாயத்தின் மீது நாங்கள் மிகக்கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். இவ்வாறு கோத்தபாய செய்தும் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, இவ்வளவு பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் இருந்திருக்கிறார்களே, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். அந்த பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய வெள்ளை சீருடைகளை தோய்ப்பதற்காக பன்னிச்சங்காய்களை, அதனுடைய களிகளை எடுத்து, பனங்காய் களிகளை எடுத்து உடுப்பு தோய்த்து பாடசாலைக்கு சென்றிருந்தார்கள். இவ்வாறான காலம் எங்கேயும் வேறுலகத்தில் அல்ல, இது இந்த நாட்டிலே நடைபெற்றது. ஆனால் விடுதலை புலிகளுடைய காலத்திலே சமாதானம் பேசப்பட்ட பொழுது 2001 2008 வரையான காலப்பகுதியிலே அவர்களுடைய திட்டமிடல் பிரிவு, இப்பொழுதும் நீங்கள் எல்ஜிடி யூடியூப் என்பதை அடித்தால் நீங்கள் பார்க்கலாம், எவ்வாறு வடக்கு கிழக்கிலே பொருளாதாரங்களை அபிவிருத்தி செய்யலாம் என்பதற்கான திட்டமிடல்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த திட்டமிடல்கள் அடிப்படையில் தான் அந்த காலத்திலே 8 படித்தவர்கள் இருந்து பட்டதாரி வரைக்கும் அங்கே அவர்கள் வேலைவாய்ப்பு வழங்கியிருந்தார்கள். எந்த அடிப்படையிலே வழங்கியிருந்தார்கள்? அவர்களால் முடிந்ததென்றால் ஒரு இறமையுள்ள அரசால், ஒரு போராட்ட இயக்கத்தால் முடிந்திருக்கிறது. ஒரு போராட்ட இயக்கத்தால் அந்த மக்களை காப்பாற்ற முடிந்திருக்கிறது. யுத்தம் நடத்தி கொண்டு அந்த மக்களுடைய பொருளாதாரத்தையும் பேணி கொண்டு அவர்களை கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது, வழிநடத்த முடிந்திருக்கிறது என்றால் ஒரு அரசாங்கத்தினால் யுத்தம் முடிந்த பின்பாடு 8 கடந்தும் ஏன் அந்த மக்களுடைய நிலங்களுக்கு அவர்களை போகவிட்டு அவர்களுடைய சொந்த காலிலே உழைத்து நிற்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியாமல் இருக்கிறது? இது ஒரு பரந்த கேள்வி அல்லவா? ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நாங்கள் பேசுகிறோம், பேசுவோம், கதைப்போம் என்பதல்ல காலம். நாங்கள் பேசுவதற்கான காலங்கள் நிறையவே முடிந்து கொண்டிருக்கின்றன, போய்கொண்டிருக்கின்றன. இவற்றிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். விடுபட்டால் பழையனவற்றை நாங்கள் நல்ல காரியங்களை தேடி பார்க்க வேண்டும், அந்த காலங்களில் நடந்த முன்னேற்றங்களை பார்க்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், நான் சென்ற வாரம் கூட இந்த உயர்ந்த சபையிலே குறிப்பிட்டிருந்தேன், போக்குவரத்து துறையில் கூட குக்கிராமங்கள் இருந்து சின்ன கிராமங்கள் வரைக்கும் விடுதலை புலிகள் தங்களுடைய போக்குவரத்து சேவையை வழங்கியிருந்தார்கள். மக்கள் மிக தரமான போக்குவரத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்று நீங்கள் கிளிநொச்சியிலே பார்த்தால், முல்லைத்தீவிலே பார்த்தால், பல கிராமங்களுக்கு பஸ் போக்குவரத்து இல்லை, சிடிபியால் செய்ய முடியவில்லை. லாபம் உழைப்பது தான் நோக்கம். அவர்கள் பொருளாதாரம் என்று சொல்லுகிற பொழுது தங்களுடைய லாபம், தங்களுடைய சம்பளம், வருமானம், இதனைத்தான் கருத்திலே கொள்கிறார்கள். இதனால் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு எல்லா துறைகளிலும் அந்த மக்களுடைய பாதிப்பு காணப்படுகிறது. இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் இலங்கைக்கான ஒரு பொருளாதார திட்டமிடல் என்பது 2030 வரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடுகிற அதே நேரத்தில், நான் இங்கே பார்த்தேன், நீங்கள் இலக்குகள் 1, 2, 3 என்று 9 இலக்குகள் கொண்டு வரப்பட்ட ஒரு கை நூலையும் வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த இலக்குகள் எல்லாம் எவ்வாறு பெண்களுடைய சமத்துவம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, எவ்வாறு இந்த சமூகத்தை கட்டி வளர்த்தல், இந்த விடயங்களோடு நாங்கள் கொள்ள வேண்டிய விடயம் இருக்கிறது. யுத்தத்திலே முடிந்தவர்களுக்கு, அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும் ஒரு மன அழுத்தத்துக்கான நிவாரணத்தை வழங்குவதன் மூலம் நிவாரணம் கிடைத்து விட போவதில்லை. யுத்தம் முடிந்தாலும் அது இன்னும் பல ஆண்டுகள்,
2
அடுத்த சந்ததிக்கும் கூட அவர்களுக்கான அந்த சீர்மியம் வழங்கப்பட வேண்டும், வழிகாட்டல், ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். இப்பொழுதும் ஜப்பானிலே ஹிரோஷிமா, நாகசாகியிலே பிறக்கிற குழந்தைகள் அவயவங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள் என்றால் அந்த யுத்தத்தின் வடுக்களை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இங்கேயும் அண்மையில் கூட பழைப்பகுதியிலே ஒரு கிபீர் விமானங்களால் போடப்பட்ட பாரிய அளவான குண்டு வெடிக்காத நிலையில் எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு யுத்தத்தின் வடுக்களங்கே சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல இளைஞர்கள், யுவதிகள் இருக்கிறார்கள், யுத்தத்தினுடைய சுமைகளை தாங்கிய சிறுவர்கள் இருக்கிறார்கள். இது இன்றோடு நாளையோடு முடிவதல்ல, இது இன்னும் நீண்ட காலங்கள் கொண்டு செல்லுகின்ற விடயங்கள். ஆகவே பொருளாதார திட்டமிடல் கிழக்குக்கும் வடக்குக்கும் ஒரு தனியான பொறிமுறையை உருவாக்கப்பட வேண்டும். அங்கிருக்கின்ற தொழிற்சாலைகள், உருவாக்கப்பட வேண்டிய தொழிற்சாலைகள், இளைஞர் யுவதிகளுக்கு அரச உத்தியோகம் என்பதற்கு அப்பால் அவர்களுக்கான பொருளாதார அடிப்படையிலான ஒரு தொழிற்சாலை மையப்படுத்தப்பட்ட திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதாரம் வலுவாதாரமுடையதாக திகழும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன்.
Statement. All the ministries should go there. That is sustainable development. You see, so I agree with you, and I am proposing, because my ministry is not just going alone, won't do. All the ministries, their part, section of work, the main part is the central government, that each ministries, that the provincial council is the most important within that. in the local bodies. So we have to interlink. So I will propose what we have to, I think those tank rehabilitation, Irinamadu comes under the irrigation department, but the, under the provincial council. So the land, so that way, those tanks development also, the provincial council under the irrigation department, under the provincial council. So it has to be linked. But central government funds is not a problem. That can be done. So let's we these two work together next cabinet meeting. I'll point it out and say that what you said.
Thank you.
Gaurava, Gaurava Amachar avargale, naan ungalai paarattugiren, miga mukkiyamaga neengal adikadi endha vidiyangalai kurippidugira poludum, maaganangal ullurachigalodu inaindhu, adhigarangal arthamulla vagaiyile pagirappattu, inaindhu seyalpaduvadhan viruppathai neengal kondirpadhu, miga koodiya oru varaverkkatakka vidiyam. Andha vagaiyil ungaludaiya inaindha payanathil vetri peruvadharku naangalum othulaikka thayaraga irukkirom, andha makkaludaiya kaayangal aattupaduthappattu, avargal thangaludaiya sondha nilathil, nirandharamaana nimmadiyaana vaazhvukkaana oru tharamaana ஒரு உறுதியான கனதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. கௌரவ அமைச்சர் ரவு ஹக்கீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆனரபிள் டெபுட்டி சேர்மன் ஆஃப் கமிட்டிஸ், வி ஆர் டிஸ்கஸிங் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இன் திஸ் கண்ட்ரி. And I must at the outset congratulate the Honorable Minister, my colleague Jayavikrama Pereira, who is one of the senior most members of this House in this Parliament, who are among the very few people who had been in the 77th Parliament, along with our Honorable Prime Minister. So we are all fortunate to be working along with a very senior, experienced and a humble politician, man of the people. He has in fact been given the responsibility of being in charge of this particular ministry that has been exclusively created to look after our country's efforts towards reaching the sustainable development goals set up by the United Nations. As we know, the Sustainable Development Goals Initiative is a continuation of the Millennium Development Goals Initiative that expired in 2015. Now we have the next 1.5 decades, 2030 target to achieve, and 17 such goals have been identified. So we can speak at length of all the goals. These goals will help the people to achieve prosperity in our planet, and it seeks to strengthen the universal peace through eradication of poverty, reversing climate change, and achieving gender equality. I believe these are all very laudable objectives, and particularly to achieve prosperity and to eradicate poverty, much has to be done. We know several such government-initiated programs previously by the Premadasa regime, the Janasabhya scheme, and now the Samurdhi scheme by our government, all of which goes to support underprivileged families who have a massive income gap to manage. And these, in our poverty alleviation schemes, it is important for us to have a sustainable development program aiming to bring these people out of the callous and deliberately uncaring situation to which they have all been subjected. Now, the collaborative partnership between the people and government to implement these objectives is the most important aspect of the minister's work. The policymakers have to map out strategies to overcome challenges to make sure the planet is secure for succeeding generations to enjoy its bounties. Now, I must remind here, this Parliament has set up a special select committee to on sustainable development, and which is a very, very laudable initiative, and our Deputy Speaker is chairing that select committee. And that select committee is empowered to monitor, support, and also make this House aware of the need to try and keep the focus on the sustainable development goals. Now, growth must be both inclusive and environmentally sound to reduce poverty and build shared prosperity. In that regard, I believe we have to both to deliver immediate long-term benefits for people as well as to the entire planet to ensure prosperity of the people. Now, yes, Mr. Minister, yes.
I think we have to take not only the provincial council, the government agent also, administration. So all that has to be dealing when we go, because you have even projects. The success lies grassroots level with the government agent as the local bodies and the people. Ultimately, we have to go to the family of the village. As our member said, we believe in that.
No. Mama, can you know Amatek? Api Cielu Amatyansa, Cielu Departamentu. Oh, Eva Gema Palat Amatyansa, Palat Departamentu, Palat Palna Ayatana, Eva Gema Tirasara Sangwadani Pilibanda, Jatik Patipatiataha, Upaya Margavalta Anua, Swaki, Vishay Patiata Adala, Tirasara Sangwadan Upaya Marga, Sakaskaraganta, Apita Avashinova, me. මේ ආයතන හැමෝම අතරේ යම් පිළිගත හැකි ජාලයක් ඇති කරලා ඒ තුලින් මේ ඉලක්කයන් හඹා යාමට අපි උත්සාහ කිරීම. ඒ සියලු ආයතන ස්ථිරසාර සංවර්ධන උපාය මාර්ග පිළිබඳව ප්‍රගති වාර්තාවක් අමාත්‍යවරයා නියම කරන ලැබුණු කාල සීමාව තුළ ලබා දිය යුතු වේ කියන ඒ නියෝගය දැන් ලබා දීලා තියෙනවා. මම සතුටු වෙනවා අපේ ගරු අමාත්‍යතුමා මගේ අමාත්‍යංශයට පැමිණුවා. අපේ අමාත්‍යංශෙත් අපි එතුමාට අපේ අමාත්‍යංශය හරහා විශේෂයෙන්ම අපේ අමාත්‍යංශ මේ තිරසාර සංවර්ධන ඉලක්ක වලින් 6වැනි ඉලක්කය සඳහා අපි වගකීම් දරනවා. ඒ 6වැනි ඉලක්කය පිළිබඳව තියෙන අපේ වගකීම් ඉටු කරද්දී අපිට විශේෂයෙන්ම විශාල කාර්යභාරයක් කරන්න සිදු වෙලා තියෙනවා. මේ ඒ කියන්නේ සියලු දෙනාටම ජලය සහ සනීප ආරක්ෂාව ලැබීමේ අයිතිය හා තිරසාර ජල හා සනීප ආරක්ෂාව කළමනාකරණය සුරක්ෂිත කිරීමේ ඒ වොමනාව පිළිබඳව වගකීම් දරන අමාත්‍යාංශයක් හැටියට අපි මේ රටේ ජලය ලබා ගැනීමට අපි මතුපිට තියෙන මූලාශ්‍ර පිළිබඳව පොළොව මතුපිට තියෙන මූලාශ්‍ර විශේෂයෙන්ම අපේ ගංගා මේ ගංගා ද්‍රෝණි ආරක්ෂා කිරීමේ අවශ්‍යතාවයන් පිළිබඳව අපේ අවධානය යොමු කරන්නට සිදු වෙලා තිබෙනවා. ඉතින් මේව කරද්දී අපට විශාල අභියෝග රාශියකට මුහුණ පාන්න සිද්ධ වෙනවා. මොකද මේවට යම් මේකටම ආවේනික වූ තනි ආයතනයක් නැතිවීම මම යෝජනා කළා. විශේෂයෙන්ම ජල මූලාශ්‍ර ඒ වගේම
ගංගාබල් මිනිස්ටර් ප්ලීස් වයින්ඩ් අප්
සමාවෙන්න ඕනේ මගේ කාල සීමාව ඉක්ම යනවා. නමුත් මේව ආරක්ෂා කිරීම සඳහා වූ වෙනම අධිකාරියක් පිටුවෙ යුතුයි කියන යෝජනාව මම අමාත්‍ය මණ්ඩලයට ඉදිරිපත් කළා. දැනට මහවැලි අධිකාරිය ඒ වගේම වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව වන ජීවී දෙපාර්තමේන්තුව ඒ වගේම වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව මේ වගේ ආයතන රාශියක් හරහා කළ යුතු විශාල කාර්යභාරයක් ඉතිරි වී තිබෙනවා. ඒවා පිළිබඳව අපි යම් සැලසුම් ගත ක්‍රියාමාර්ගයක් ඇති කරන්නට ඕනේ කියන එක පිළිබඳව මම දන්නවා අමාත්‍යතුමත් එක්ක මම මේක සාකච්ඡා කළා. ඒ පිළිබඳව අපේ අමාත්‍යාංශයේ ඉදිරි ප්‍රගතිය පිළිබඳව සාකච්ඡා කරද්දී අමාත්‍යතුමත් එක්ක සාකච්ඡා කරලා විධිමත් ලෙස මේ සහස්‍ර ඉලක්කයන් විශේෂයෙන්ම මේ තිරසාර සංවර්ධන ඉලක්කයන් පිළිබඳව අපි වග කියන ඒ 6 වැනි ඉලක්කය හඹා යෑමට ඒ සාර්ථක කර ගැනීමට 2030 වෙනකොට අපේ රට මේ රටේ සියලු පුරවැසියන්ටම තමන්ට සුද්ධ පවිත්‍ර කරපු පානීය ජලය ලබා දීමේ ක්‍රියාදාමය, ඒ වගේම සනීප ආරක්ෂාව පිළිබඳව තියෙන වගකීම ඉටු කිරීමේ ක්‍රියාදාමය අපට සාර්ථකව ඉටු කරගන්නට අමාත්‍යාංශයේ අපේ අමාත්‍යාංශය කටයුතු කරද්දී මගේ සහෝදර අමාත්‍ය ජයවික්‍රම පෙරරා මැතිතුමන් අපිට ඒ අවශ්‍ය සහයෝගය ලබා දෙයි කියලා බලාපොරොත්තු වෙමින් මම මගේ කතාව සමාප්ත කරන ස්තුතියි.
Thank you very much Garu Bimal Ratnayak.
Garu සභාපතිතුමනි, තිරසාර ශ්‍රී ලංකා තිරසාර සංවර්ධන පනත පිළිබඳ විවාදයේදී ඇත්තටම මේ ඉතාම එක නිශ්චිත කරුණක් ගැන හදිසි අවධානය යොමු කිරීම තමයි මගේ අරමුණ වෙලා තිබෙන්නේ. මේ පනත පිළිබඳ විවාදයේ නනිද ජයතිස්ස මන්ත්‍රීතුමා මකින් කරනු ලබනවා. ගරු සභාපතිතුමනි, අද දිනේදී අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ගරු ඇමතිතුමා මෙතන එනවා නම් ඇත්තට මෙතුමා මෙතන සහභාගී වෙනවා නම් හොඳයි. මොකද මේක විශේෂ සහ විශාල ප්‍රශ්නයක් විය හැකි නිසා අපිට ආරාධනාවක් ලැබිලා තියෙනවා මන්ත්‍රීවරුන්ට. ආරාධනාවයි එන්න රෑ සරණ සතුන් හැසිරෙන අයුරු බලන්න. ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ ප්‍රථම වරට දෙහිවල සත්වෝද්‍යානයේ රාත්‍රී කාලයේ ඔබ සඳහා විවෘත කිරීම කියලා 2017 සැප්තැම්බර් 21 වන දින පස්වරු 7:30ට මේක ආරම්භ කරනවා කියලා තමයි තිබෙන්නේ. ඒ අනුව දෙහිවල සත්වෝද්‍යානය මෙහි සඳහන් ආකාරයට රාත්‍රියේ කියවන කන්ද කියලා පැහැදිලි නැහැ විවෘත කිරීමට තමයි යන්නේ. ගරු සභාපතිතුමනි, තිරසාර සංවර්ධනය පිළිබඳ පනතක් ඉදිරිපත් කළ දවසේම මේක කටයුත්ත මුදල් ඇමතිතුමා මුල් කරගෙන මුදල් ඇමතිතුමා මේකට සම්බන්ධ කරගන්නේ. මම හිතන්නේ මේක සත්වෝද්‍යාන කියන්නේ ඇත්තටම ඒවා මේ එන්ටර්ටේන්මන්ට්, ඒවා විනෝදාස්වාදය සඳහා තමයි තියෙන්නේ, සත්ව ආරක්ෂාව සඳහාම නෙමෙයි. මුදල් ඇමතිතුමා ගන්නේ මේකට මම හිතන්නේ ආදායම් පැත්ත වැඩිපුර බලන නිසා වෙන්න පුළුවන්. ගරු සභාපතිතුමනි, මගේ පළවෙනි ප්‍රශ්නේ තමයි මා දැනගන්න කැමතියි දැන් මේ කටයුත්ත කිරීමෙන් රාත්‍රියට මේ සත්වෝද්‍යානය විවෘත කිරීමෙන් සතුන්ට වෙන ජීවවිද්‍යාත්මක ඔවුන්ගේ විවේකයට ඔවුන්ගේ ශාරීරික සෞඛ්‍යයට සිද්ධ වෙන බලපෑම සම්බන්ධව අමාත්‍යාංශය විද්‍යාත්මක අධ්‍යනයක් කරලා තියෙනවද? මොකද ඔබතුමා දන්නවා දෙහිවල සත්වෝද්‍යානය කියන්නේ මේ විශාල ඉඩකඩක් තියෙන එකක් නෙමෙයි, ඉතාම කුඩා ඉඩකඩක් තිබේ. දැනටත් හවස 6 වෙනකන් සූ එක ඇරලා තියෙනවා. ඒ තියෙන ප්‍රශ්න වලින් ඒ යම් පිරිසක් ජීවත් වෙන බව ඇත්ත දෙහිවල ප්‍රදේශ. නමුත් ඊට වඩා විශාල බාධාවක් දැනටත් තියෙනවා දෙහිවල සත්වෝද්‍යානය අවට ජීවත් වෙන මිනිසුන්ට. නමුත් ඊට වඩා මම මේක ජාතික වශයෙන් කතා කරන්නේ මේ සතුන්ට සිද්ධ වෙන හානිය, සතුන්ට සිද්ධ විය හැකි බලපෑම පිළිබඳව අධ්‍යයනය කරලා තියෙනවා. මොකද ඔබතුමා දන්නවා ඕනම කෙනෙක්ට ඕනම ජීවියෙක්ට විවේකය අවශ්‍යයි. දැන් මම කැමති මෙතන ඉන්ටර්නෙට් එකෙන්ම ගන්න මේ ලන්ඩන් ඩේලි මේල් කියන වෙබ් අඩවිය අද දාලා තියෙන මේ බලකලා තියෙන මේකක් තියෙනවා. මේ ඕන කෙනෙක්ට ගන්න පුළුවන්. මේක කලින් සා දැනු සිද්ධ වෙන දෙයක්. මේක තියෙනවා මෙහෙම: It is not the animals that are wild, it is the humans. මේ සිද්ධිය තියෙනවා: Bear is pawed on a tiger, bird is punched and naked man found in penguin enclosure during London Zoo's drunken party nights. ගරු සභාපතිතුමනි, ලන්ඩනයේ සහ ලංකාව අතර සැලකිතු වෙනස්කම් මරණාවක් තිබෙනවා. දැන් මේ රාත්‍රී කාලයේ සත්වෝද්‍යානය විවෘත කිරීමෙන් මිනිස්සු සත්තු බලන්න ඇවිල්ලා ආදායම් එන්නේ නැහැ. මම මේ සම්බන්ධව බලපු හැම එකෙම තියෙන්නේ රාත්‍රිය සත්‍යෝද්ධානවන වල මේ ලේට් නයිට් පාටිස් ප්‍රිය සම්භාෂණ පවත්වනු ලබනවා සිංහලින් කිව්වොත් මේ සත්‍යෝද්ධාන පරිශ්‍රය පාවිච්චි කරලා. එතකොට ඒක සඳහා විශේෂ මුදලක් අය කරනවා. ඒක සඳහා විශේෂ මුදලක් අය කරනවා. නැතුව මේ අපේ අර කල්මුණෙන් අනුරාධපුරෙන් අම්පාරෙන් එන දෙමව්පිය ඇවිල්ලා රෑ 10ට 12ට සත්තු බලන්නේ නැහැ. ඒතර අනිවාර්ය වශයෙන් මේක ව්‍යුත්ත කළ තබා ගන්නකොට වීදමක් යනවා. සේවකයන් පැටින දිග වන්න ඕනේ. අනාදි වශයෙන් වීදමක් යනවා. ඊට පස්සේ විශේෂ ආලෝක කරන වැඩසටහන් වලට යන්න වෙයි. ඒතර වෙන දේ තමයි අනිවාර්ය වශයෙන් මේක ලාභ ගන්න නම් ඔය විශේෂ උත්සව සඳහා මේක බදු දෙන්න වෙනවා යම් යම් විදියට. එතකොට දැන් මේ ලන්ඩන් සුගු එකේ ලෝකේ තියෙන ප්‍රධානම සත්‍යෝද්ධානයක් මේ වාර්තාවේ තියෙනවා. ඔය බීපු මිනිස්සු කරපු අවුල් පමණක් නෙමෙයි, මේ සත්‍ය විද්‍යාඥයන් කියපුවා there are also claims that a drunken woman tried to get into the lion enclosure. ඊට වඩා the animals are said to have been disturbed by loud noise and flash photography at the parties. සද්දේ සහ මේ ඡායාරූපකරණය මගින් මේ සතුන්ට විශාල බාධාවක් වෙනවා. ඒ වගේම කියනවා sources at London Zoo are said to have raised serious concerns about the impact of animal sleep and stress levels. සතුන්ගේ නින්ද රස ඔවුන්ගේ මානසික වශයෙන් තිබෙන්න ඕන සමබරතාවයට විශාල බාධාවක් තියෙනවා කියලා. The world's older zoo.
කරු මන්ත්‍රතුමා.
මට විනාඩියක් ඇති වෙයි සභාපති. The world's older zoo has been hosting the sessions for several years to attack young age group. එහෙම. ඒ නිසා මම ගරු ඇමතුමාට මේක අහන් හිටියා නම් එතුමා මම හිතන්නේ හොඳයි. මම දන්නේ නැහැ නියෝජ්‍ය ඇමති කෙනෙක් හරි ඉන්නවද කියලා. මම හිතනවා මේක විශාල බරපතල ප්‍රශ්නයක්. නිසා එක පැත්තකින් සත්තු ලෙඩ වෙන්න පුළුවන්, සත්තු මැරෙන්න පුළුවන්. ඊට පස්සේ ඒවට යන වියදම මේ උපයන ආදමට වඩා වැඩි වෙන්න පුළුවන්. ඒ නිසා විශේෂ මාණික බුද්ධසා එතුමා අපේ ජයවික්‍රමපේරණ මැතිතුමාට ළඟදී බුද්ධ ශාසන මතකමත් හම්බුණා. දැන් බුද්ධාගම නාට්‍යෙන් ගත්තොත් මේවා පව් වැඩ. ඒ නිසා පව් සිද්ධ වැඩක් තමයි එතුමා මේ කරන්න හදන කියලා මට නම් තේරෙන්නේ. මොකද දැන් වෙනම විශාල සුකු එකක් නම් යම් කිසි මේවැනි කටයුතු වල සත්තුන්ට බාධා නොවන. දැන් මේ රෑට යන වවුල්ලු රෑට යන සමනලෝ බලන්න යනවා නෙමෙයිනේ මේ. අපේ සූ එකේ එහෙම බලන්න එකක් නැහැ. දැන් රෑට හැසිරෙන සත්තු බලන්න අර වයිල්ඩ් නයිට් සෆාරි වගේ එකක් නෙමෙයි මේ. මේ අර අක්කර 20ක් විතර තියෙන හුඳුවක් වගේ තියෙන දෙහිවල සත්‍යෝද්ධානාසේ තමයි මේ ඔක්කොම කරන්නේ මේ. තු වෙනම පැත්තක කරන්න හම්බෙන්නේ නැහැ. සම මුදල් ලයිපේ මේ අරමුණෙන් කරන මොඩ වැඩක් වෙන්න පුළුවන් විශාල එක රයිනෝ කෙනෙක් මැරුණොත් එක සතෙක් මැරුණොත් ඔය හම්බ වෙන ආදායම ඔක්කොම නැති වෙනවා. ඒ නිසා කොහේ යරි කලපලියට උස්සගෙන ඇවිල්ලා කරන්න එපා කියන ඉල්ලීමක් කරන මම විශේෂම අමාත්‍යංශයෙන් ඉල්ලා සිටිනවා. සූ එකයි තිය අමාත්‍යංශයට අද වුණාට සූ එක රටේ දෙයක්. ඒසා කරුණාකරලා ඔබතුමාලා මේ නයිට් ඕපනින් වලට කරපු පරීක්ෂණේ වාර්තාව මේ සභාවට දෙන්න. එහෙම වෛද්‍ය විද්‍යානුකූලව මේක ගැටලුවක් නැහැ කියලා කියනවනම් අපි පිළිගන්නලා ඇස්ති.
මොහොමඩ් සුදී මන්ත්‍රීතුමා. කර තුසාර ඉන්සුලින් අමර සේන.
බොහොම ස්තුතියි.
නෑ මම ඇහුණා මට ටීවී එකේදී මෙතන ඇහුණා ටික.
අමදිතුමා පස්ස
උත්තරයක් උත්තර
මේ වෙලාව නැනේ අර කතා කරන්න ඕනේනේ.
ඔබ සුදි
ඔබතුමා කතා කරන්න
මමත් ඕන උත්තරයක් දෙන්න ඔබතුමාට. මම ප්‍රාය සභා සභාපති කෙනෙක් කියන තමුන්නාංශ කවුද? තමුන්නාංශ ලෝකේ කියලා
හිතන්නේ කතා කරන්න.
දන්නදේ
කියන්න
මන්තුමනේ. දන්නදේ කියන්න මැටි කැපුවේ
කියන්නේ 84 අතයට මගේ මාව ඉලක්ක කළ කතා කරන නිසා. ගරු සභාපතිතුමනි මම අදාළ විෂය භාරමතිවරයාට තමයි මගේ ප්‍රශ්න යොමු කළේ. වෙන වෙනම පඬිතු වශයෙන් හඳින්නන්ට නෙමෙයි මම ප්‍රශ්න යොමු කරේ. එනිසා මේ සභාවේ යම්කිසි ගරුත්වයක් අතුව අපි කටයුතු කරනවා. මම ගරු ඇමතිවරයාට ඉදිරිපත් කළේ.
ඔව් පොයින්ට් පොඩ.
උත්තර දෙන්න මේ නිකන්
මන්ත්‍රීතුමා කතා කරන්නකෝ.
මිනිස්සුන්ගේ බැලි ටික කපලා ඉවරලා මේ මේ අපිට මේ මැටි කැපුවා කියලා චෝදනා කරනවා. එනවා ඇවිල්ලා බලනවා මං කපපු මැටි කොහෙද කියලා.
පස්ස
මගේ වෙලාව මට අවශ්‍යයි ගරු
වෙලාව දෙන්න එතුමාට. මේකයි ඔබතුමා කතා කරන වෛද්‍ය වාර්තාවල් විශේෂ වාර්තාවල් ඔබතුමාගේ ස්පී අනුරදිසානක මෙතුමාත් කිව මයිනවා කියලා කිය. ඉතින් මේවා මේ විශේෂ සමාජයේ වෙනසක ඔබතුමාට ඉන්න මං කතාගෙන. ඔබතුමා මේ තර්ක විතර්ක දාන එකේ කොළඹ ඔබතුමාට ඕන මේ සමාජයේ ජනතාවට යන්න තැනක් නැහැ. ඔබතුමාට ඕන කැසිනෝවලට යන්නයි ගණිකා මඩම්වලට යන්න තරුණයෝ ඒ වගේ සමාජයද නැත්නම් මේ අයටත් ඕන යම් තැනක ගිහිලා සතාට බාධාවක් නැහැ. ඔබතුමාට මාරදර කළ දිනවා. ආරදක ඔබතුමාට ඇවිල්ල බලලා ඔබතුමාගේ අදහස් ප්‍රකාශ කරන්න. ඔබතුමා එතෙන් එන්න. ඔබතුමා තර්ක දාන ඔයක කතා කරලා ඔබතුමා ඉන්න. නමුත් මගේ තර්කය මම දෙනවා. මේ පවුබේ රටේ අද සිංගප්පූර සූපාක් ඈ මොකද ඕනා?
මම මේකයි කිව්වේ.
මොකද
කිව්වේ? තමුන්නාස මේක රාත්‍රී වෘත්ත කරන්න
යන්නේ.
පොඩයි.
දැන් ඉඳලා 10ට ඔබතුමාගේ තර්කේ.
දැනුත් හවසට
කියනවනේ.
මම ඉදිරිපත් කරේ ලන්ඩන් සූරේක. ලන්ඩන් සූරේක ඇතුළත තත්ත්වය. මගේ
වාර්තාවක් ඉදිරිපත් කරේ.
හරි වාර්තාවක් ඉදිරිපත්. ඒකයි
මම ඔබතුමාගෙන් අහුවේ සත්තුන්ගේ නින්දට සත්තුන්ගේ සෞඛ්‍යයට
සිද්ධවන
බලපෑම ගැන සමුන්නාසය අධ්‍යනයක් කරලා තියෙනවා.
වෛද්‍ය වාර්තාවේ
ඔබතුමා
කියන පැතුනක බාධාක් නෑ. සුව එකේම යන්නේ නෑ. මේකේ සුව එකේ නෙමෙයි කොටසයි යන්නේ.
හරි අමතිතුමා.
ඒ නිසා හරි.
මේ වෙලාව තියෙන කරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න. කරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න.
මේ විමානරත්නායක මහත්තුමා පොඩ්ඩක් යන්නතු හිතේනම් හොඳයි. මම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා ගරු මන්තුමනේ අවස්ථාවක් ලැබීම පිළිබඳව. මහාචාර්ය විමානරත්නායක මහත්තුමා මේ වැඩේ බලන්නත් කලින් දැන් ආපහු චෝදනාවක්. මේගොල්ලෝ තමයි පහුගිය කාලේ වනාන්තර ටික වෙනසුව රින්ගගෙන ඇලදොරවල් ටිකේ පැහැරුවා. ඇලදොරවල් ටිකේ පහරපු ගංගා ඇලදොරවල් වනසපු වනසත්තු ටික මරාගෙන කාපු මිනිස්සුන්ගේ බෙලි කපපු ඒ බඩු ටික තමයි දැන් මේ හරි සුද්ධෝදනලාගේ කතා කරන්නේ. ඉතින් ඒකට ඒ කතා ටික අහන්න නැතුව ගියේ යන කනගාටුයි. බොහොම ස්තුතියි. අද ඉතාමත්ම කාලෝචිත මාතෘකාවක් කාලෝචිත කාරණයක් පිළිබඳව විශේෂයෙන් අපිට අලුතෙන් මේ විෂය පිළිබඳව අපිට හිතන්නට සිද්ධ වෙනවා. අපේ ජනගහනය දවස ගානේ වැඩි වෙනවා. ඒකම අපේ ආහාර අවශ්‍යතාවයේ ඇති නැති පරතරය වේගවත් සංවර්ධනය මේ සියල්ල එක්ක බොහොම සමබරව අරගෙන යන්නට අවශ්‍ය වෙන කාරණයක් පිළිබඳව තමයි අපි මේ අවස්ථාවේදී කතා කරන්නේ. එතකොට ජනගහනය වැඩිවීමත් එක්ක ඒ ඇති වෙන සම්පත් හිගය ඒ සම්පත් අපි හරියට කළමනාකරණය කරගන්නේ කොහොමද? ජන පරිසරය ඒ තුළින් අපි ආරක්ෂා කරගන්නේ කොහොමද කියන ඉතාමත්ම වැදගත් මාතෘකා ටිකක් ගැන තමයි අද අපිට කතා කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. විශේෂයෙන් අපිට ඉලක්කයක් තියෙන්න ඕනේ. රජයකින් රජයකට රජයක් මාරු වෙනකොට ආපහු අටුව කඩලා පුටුව හදනවා. ඊට පස්සේ පුටුව කඩලා ආය අටුව හදනවා. අන්තිමට පුටුවත් නැහැ අටුවත් නැහැ මොකවත් නැහැ. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ අපිට දීර්ඝ කාලීන වැඩසටහනක් අපේ අනාගත සුරක්ෂිතභාවය වෙනුවෙන් තියෙනවා නම් එහෙම වැඩපිළිවෙලක් තියෙනවා නම් වැඩසටහනක් තියෙනවා නම් ඉතාමත්ම වටිනවා කියන එක ගරු සභාපතිතුමනි මම විශේෂයෙන් අපි කතා කරන්න ඕනේ. එතකොට දැන් විශේෂයෙන් අපි දැක්ක දිනුදුකම තුරන් කිරීම අපි මේ හරහා අපි කතා කරනවා. දැන් පහුගිය ආණ්ඩු කාලේ දිනුදුකම තුරන් කරන්න සමෘද්ධි වැඩසටහන් ගෙනාවා. හැබැයි අපරාධිකයන් බෑ අදටත් 40 ලක්ෂය ජනතාව සමෘද්ධි ප්‍රතිලාභයේ භුක්ති විඳිනවා. ඒක හුදෙක් දේශපාලන ව්‍යාපාරයක් පමණක් බවට පත් වුණා. දේශපාලන පිණිස සන්තෝෂන් දීමේ ක්‍රියාදාමයක් පමණක් මිස දිනිඳුකම නගා සිටුවීම සඳහා නිසි වැඩපිළිවෙලක් බවට පත් වුණේ නැහැ. මම විශේෂයෙන් මම ඒක මේ අවස්ථාවේදී මතු කරන්න ඕනේ. එකම දැන් අපේ ආකල්ප එදා කෘෂිකර්මාන්තයේ නිරත වෙලා හිටපු ගමේ කමතේ වෙලේ ඇලේ නියරේ දොලේ හිටපු ඒ අපේ තරුණ තරුණියෝ ටික අද ඒ වගේ යෙදෙන්නේ නැහැ. ඔවුන් කීයක් හරි 2.50ක් රුපියල් 10-15000කට මොකක් හරි පඩියකට සමහරවල් ප්ලේන්ටියක් අහට එකක් හකුරු කෑල්ලක් බීලා මොකක් හරි එළියට ඇවිල්ලා නගරට ඇවිල්ලා රස්සාවක් කරන මානසිකත්වයක තමයි අද හැම කෙනෙක්ම ඉන්නේ. අපි ගත්තාම පරිගණක හැම කෙනෙක්ම පරිගණක කොම්පියුටර් ගහන මිනිස්සු අද අපේ රටට අවශ්‍ය වෙන ඉතාමත්ම පොඩි ප්‍රමාණයයි. අපිට අවශ්‍ය වෙන වෘත්තිකයෝ ශ්‍රමිකයෝ විවිධ ක්ෂේත්‍ර පිළිබඳව විශේෂඥයෝ. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ මේ රැකියා පිළිබඳව මේ අපි තුල තියෙන ආකල්පයත් විශේෂයෙන් අපිට වැදගත් වෙනවා කියන එක මේ අවස්ථාවේදී අපි කියන්න ඕනේ. ඒකම දැන් අර අපේ පරිසරය තුල අපිට තියෙන විශාල දෙයක් තමයි වනසතුන් පිළිබඳ ප්‍රශ්නේ. ඇත්තටම පරිසරය සුරක්ෂිත වෙනවා වගේම ගරු සභාපතිතුමනි සත්ව සංහතිය අපි ආරක්ෂා කරනවා වගේම අපේ වැඩි වෙන ජනගහනයට අවශ්‍ය වෙන විසඳුම් අපි සපයන්න ඕනේ. අපි දකිනවා දැන් වනාන්තරත් එක්ක සත්තුන්ගේ අලින්ටා ඇති වනාන්තර මිනිස්සු අයිති කරගත්තහම අලියාගේ වාසභූමියට මිනිහා ගියපුහම අලියාගේ ප්‍රචණ්ඩත්වයට මැදි වෙනවා. දැන් අලි වේගයෙන් වර්ධනය වෙලා නමුත් ඔවුන්ට ඉන්න තියෙන භූමිය ඉතාමත්ම සීමා සහිත වෙලා අලි විතරක් නෙමෙයි විශේෂයෙන් අපි අලි සුරක්ෂිත කරන්නත් ඕනේ මිනිස්සු ටික ආරක්ෂා කරන්නත් ඕනේ. දැන් අද අපේ ගම්වල අලුතෙන් ඇති වෙලා තියෙන විශාල ප්‍රශ්නය තමයි අද වල්ලූරෝ ටික දඬුලේනු ටික ඉත්තෑවෝ විශාල ප්‍රමාණයෙන් ගම් ප්‍රදේශවල විශාල ප්‍රමාණයෙන් මොනරු විශාල ප්‍රමාණයෙන් වැඩි වෙලා ජනතාවගේ පළදාව යට හිටවන ඒ අලවර්ග ඒවා ඌරකනෝ ඉත්තෑවෝ කනෝ ඉහළ හට ගන්න දේවල් දඬුලේනු කනෝ රිලවුටිය කනෝ. ඉතින් මේ සමස්ත කාරණා පරිසරය අපි ආරක්ෂා කරගන්න ගමන් අපේ ආර්ථික සංවර්ධනයට අපි යන සැබෑ විසඳුම් මොනවද කියන එකත් අපි විශේෂයෙන් අපි මේ අවස්ථාවේදී කල්පනා කරන්න ඕනේ. එකම මේ වැඩසටහන තුළ විශේෂයෙන් කියවෙන කාරණයක් තමයි මේ ඇති නැති පරතරය තුරන් කිරීම. සමහරු අපි දකිනවා මේ ව්‍යායාම මන්තිරෝල හැමතැනකම කාපු කෑම ටික දිරා ගන්න සමහර කණ්ඩායමක් ඇවිදිද්දි කෑම ටිකක් හොයාගන්න ඇවිදින අහිංසක මිනිස්සු අපි දැකලා තියෙනවා. කාපු කෑම ටික දිරා ගන්න සමහර කණ්ඩායමක් ඇවිදිද්දි කෑම ටිකක් ආහාර ස්වල්පයක් හොයාගන්න ඇවිදින අපේ අහිංසකයෝ. මේක තමයි ඇති නැති පරතරය. ව්‍යායාම මන්තිරු හැදෙන්නත් ඕනේ. ඒ මන්තිරු වල කාපු කෑම වල ඇඟ බස්සන්න මිනිස්සුන්ට අවස්ථාව තියෙන්නත් ඕනේ. කන්න නැති මිනිස්සුන්ට කන්න දෙයක් හැම කෙනෙකුටම ඇති නැති පරතරය කියන එක ඒක සකස් වෙන්නත් ඕනේ. එතකොට අපේ මේ තිරසර සංවර්ධනය පිළිබඳව අපි අතීතයේ ඉඳලා අපි කල්පනාකාරීව අපි කටයුතු කළා නම් අර මට දැන් බිමල් රත්නායක මහත්මයා කියා වගේ මම බොරළු නොකපුවා නම් මම නම් කපලත් නැහැ කොහෙවත් නැහැ මට කපන්න අඩුම තරමේ මේ හරකෙන් යදගෙන යන කරත්තයක්වත් නැහැ මට අඩුම තරමේ වේවැල් කූඩයක්වත් නැහැ බොරළු පිළිබඳව ඒක ඔව් තමයි අපිට මේ බොරළු චෝදනා දාන්නේ. මම කියන්නේ අපි බොරළු නොකපුවා නම් පස්කඳු නොකපුවා නම් දැන් හරියට පරිසර වාර්තා අරගෙන අපි උමා හොය නොහැදුවා නම් එක් බොරළු වඩසහ සභාගම තොපි දාගන්නවා. මම බොරළු නොකපුවා නම් මම පරිසර අධ්‍යයනවලින් තොර උමා හොය නොහැදුවා නම් මම හිතන්නේ අර කොළඹ ඉඳලා දකුණට දක්වා යන අධිවේගී මාර්ගය වෙනුවට යෝධ බැම්මක් නොහැදුවා නම් මම හිතන්නේ මීටත් වැඩිය අපිට මේ පරිසරය අපිට සංරක්ෂණය කරගන්න තිබුණාය කියන එක මම විශේෂයෙන් කියනවා. මේවා මම හිතන්නේ අපි ක්‍රමානුකූලව කරන්න ඕනේ. අපි පහුගිය කාලේ දැක්කා මුළු කොළඹම ලස්සනයි කිව්වා. අද කොළඹ අපායක් කියලා කියනවා. හැබැයි දැන් ආයෙත් අපායක් නෙමෙයි අපි ආයෙ කොළඹ කුණු වස් කරලා ඉවරයි. දැන් අපි දැක්ක ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයාලා මුළු කොළඹම ලස්සන කරපු කාලයක් තිබුණා. හැබැයි
මන්ත්‍රීතුමා විනාඩි එකක් තියෙනවා.
ඔව්. මට හෙක්ටර් අප්පහම මන්තුමාගේ කාලයක් වන
ඔමුතුමාට වෙලාව මම ඔක්කොම දෙනවා.
හොඳයි. ඒ නිසා මම විශේෂයෙන් කියන්නට අවශ්‍යයි ගරු සභාපතිතුමනි, දැන් කොළඹ ලස්සන කරන්න ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ඇතුළු එතුමාගේ මේ හමුදාව යෝධ බල හමුදාව විශාල වශයෙන් වැඩකටයුතු කළා. හැබැයි කොළඹ සමහර ප්‍රදේශවල පාක් ඉදි වෙනකොට ජලාස ලස්සන වෙනකොට ඒකේ හොර රහසේ ගොඩ ගැහිච්ච කුණුකන්දක් තිබුණා. අවුරුදු 20ක් 30 අයින් නොකරපු ඒක ජනතාවට ජනමාධ්‍යයට වසන් කරපු ආපහු ජීවිත විනාශයකින් පුදුමාකාර විනාශයක් බවට පත් කරපු කුණු කන්දක් තිබුණා. එනිසා මේ කොලේ වහලා ගහපු තිරසාර සංවර්ධනයක් ගැන නෙමෙයි අපි කතා කරන්න ගල් සභාපතිතුමනි. තිරසාර සංවර්ධනය ඉහළ සිට පහළටත් පහළ සිට ඉහළටත් සියල්ල ගමන් කළ යුතුයි. එනිසා ඒ සුන්දර කොළඹ සමහර ස්ථාන ලස්සන වෙනකොට මේ කොළඹ සමහර ස්ථාන අසුන්දර වුණා. මේ අපේ වැඩපිළිවෙල යටතේ එහෙම සුන්දර වෙන්නත් අසුන්දර වෙන්නත් එහෙම පරතයක් තියෙන්න බෑ. මේ සියල්ල එක හා සමාන වෙන්න ඕනේ. ඒකම අපි දැක්කා.
කරු මන්ත්‍රීතුමා කාලය අවසානයි.
මට හෙක්ටර් අප්පහම මන්ත්‍රීමාගේ කාලය ලැබෙනවා. එතුමා මට ඒක දැනුම් දුන්නා.
මම 9යි.
හෙක්ටර් අප්පහම
වෙලාව 9යි ඔබතුමාට දුන්නා. වෙලාව ඉවරයි.
දැන් කරු මන්ත්‍රීතුමා විශේෂයෙන් අපි දැක්කා සතුන්ගේ අභය භූමි කපලා ගුවන් යානා තොටුපළවල් හදපු හැටි, ඒ කුරුල්ලන් ප්‍රියාසර කරන මොනරුන් ප්‍රියාසර කරන ප්‍රදේශවල සුදුසු නැති ප්‍රදේශවල ඇති කරපු සංවර්ධනය මම විශේෂයෙන් කියන්න ඕනේ. ගේ ඇයින තියෙන ලස්සන ගස් පෙළ කපලා ඒ සල්ලි වලින් තාප්පයක් ගහනක තිරසාර සංවර්ධනය නෙමෙයි. ගේ ඉස්සරහ තියෙන ලස්සන කඳු ගැටේ කපලා ඒ කඳු ගැටේ කපලා ගන්න පස්ටික විකුණලා
බොහොම සුදුසේ මන්ත්‍රීතුමා
බුල්ඩෝසරයක් ගෙනල්ලා තියාගන්නක සංවර්ධනය නෙමෙයි. එනිසා අපි විධිමත් වැඩසටහනකට යමු කියලා ඉල්ලා සිටමින් මගේ වචන ස්වල්පව අවසන් කරනවා. බම්සුදී.